நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடரும் நிலையில் இது உலக பொருளாதாரத்திலும் உலக அரசியலிலும் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் தொடர்பில் லண்டனில் வாழும் அரசியல் அவதானி திரு இதயச்சந்திரன் அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் இதயச்சந்திரன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ரஷ்ய யுக்ரைன் விவகாரம் முடிவின்றி தொடர்ந்து கொண்டே செல்வது போன்று தெரிகின்றது. அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன, அதில் விதமான முடிவுகளும் எட்டப்பட்டது போன்று தெரியவில்லை. முடிவின்றி தொடரும் ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பிலும் அதையொட்டி உலகளாவிய ரீதியில் இடம்பெறுகின்ற அரசியல் மாற்றங்கள் அல்லது அரசியல் நகர்வுகள் என்ன என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
தற்போது பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாலாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து அஞ்சாம் கட்டம் ஆரம்பித்து சொல்லுகின்றார்கள். அதில் பல முன்னேற்றகரமான விடயங்கள் நடந்திருக்கிறதாக செய்திகள் சொல்லுகின்றன. இந்த அமெரிக்க சார்பு ஊடகங்கள் கூட அப்படியான ஒரு செய்தியைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விடயம் என்னன்னு சொன்னால், எப்போதும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க வேண்டும். போர் நிறுத்தத்துக்கு பிற்பாடுதான் பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விடயம் என்று சொன்னால், போர் நடந்து கொண்டிருக்கும்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த யுத்தத்தில் உள்ள ஒரு விசித்திரமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்க காங்கிரஸில் இணைய வழியில் பேசியிருக்கின்றார் சொலோஸ்கி, உக்ரைனுடைய அதிபர் பேசியிருக்கின்றார். அவர் பேசிய பிற்பாடு பல நவீன ஆயுதங்களை வழங்குவதாக பைடன் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த அமெரிக்க தரப்பை பொறுத்தவரையில், இந்த மேற்குலக தரப்பை பொறுத்தவரையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் இருப்பது போல் தெரியவில்லை. அது ஒரு ரஷ்யாவை தண்டிக்கும் ஒரு வகையில் தான் அவருடைய நகர்வு இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் இது சம்பந்தமான சில முரண்பாடுகள் இருக்கின்றன. அதுவும் தற்போது வெளியே வர தொடங்கியிருக்கின்றன. பிரான்சிலிருந்து கூட பலர் இந்த சர்வதேச படை என்று சொல்லப்படுகின்ற இவர் சொலஸ்கி ஆரம்பித்திருக்கின்ற சர்வதேச படையில் இணைவதற்கு பலர் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாசி ஆதரவாளர்கள், நியோ நாசி ஆதரவாளர்கள் என்கின்ற ஒரு பரப்புரை நேற்று இன்றும் கூடுதலாக இந்த ஊடகங்கள் வாயிலாக வந்திருக்கின்றது. இவை தவிர இன்னொரு விடயம் ஒன்று இப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எண்ணெய் விவகாரம், எரிவாயு விவகாரம் ஒரு பிரச்சனைக்குரிய விவகாரமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ரஷ்யாவில் இருந்த அந்த நோர்த் ஸ்ட்ரீம் ஒன்று, அந்த குழாய்க்குள்ளாக இந்த எரிவாயு என்ற விடயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 40% எரிவாயு எண்ணெய் வந்து ரஷ்யாவிலேருந்து வருது இங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. கிட்டத்தட்ட 733 பில்லியன் டாலர்ஸ் ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவுக்கு பே பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போது ஜெர்மன் தரப்புல, ஜெர்மன் தான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கைத்தொழில் ஒரு நாடு, இண்டஸ்ட்ரியல் நேஷன் சொல்வார்கள். அவர்கள் இப்போ என்ன சொல்றான்னு சொன்னால், நோர்வேயிலிருந்து இந்த எரிவாயு எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு குழாய் மூலமாக பெறக்கூடிய ஒரு ஒரு நகர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சு இன்று பரவலாக அடைபடுகின்றது. ஆனால் அது உடனடியாக நடக்கக்கூடிய சாத்தியப்பாடல் அல்ல, அதுக்கு ஒரு 10 வருஷங்கள் செல்லும். ஆகவே தற்போது இவர்கள் முற்றுமுழுதாக கூடுதலாக இந்த எரிசக்தியில் தங்கி நிற்கும் ஒரு நாடாக ரஷ்யா இருக்கின்றது. ஆகவேதான் இந்த அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தங்களுக்கு ரஷ்ய எண்ணெய் தேவையில்லை என்று சொல்லி தடை விதித்தாலும், இந்த ஐரோப்பிய நாடுகள் இன்னமும் ரஷ்யாவினுடைய எரிசக்தி வளங்களில் தான் தங்கி நிற்கும் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு மாற்றம் ஒன்று இங்கே வந்திருக்கிறேன் சொன்னால், இது வந்து உண்மையில ஒரு ஒரு எரிசக்தி சம்பந்தமான ஒரு பெட்ரோல் ஒரு ஒரு பெட்ரோல் டாலர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான். அடிப்படையில் அமெரிக்க டாலரை வந்து ஒரு சர்வதேச நாணயமாக வைத்திருக்க வேண்டும், அப்படி வைத்திருந்தால் தான் இந்த சர்வதேச உலகம் வந்து தனது ஆதிக்கத்துக்குள் இருக்கும் என்கின்ற ஒரு அமெரிக்காவுடைய ஒரு நீண்ட கால மூலோபாய பார்வை இருக்குத்தானே, ஒரு நோக்கம். இந்த நோக்கம் தான் இந்த சகல பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். 74 சவுதி மன்னருக்கும் நிக்சனுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதாவது சவுதியில் இருந்து ஏற்றுமதியாகும் எல்லா எண்ணெயையும் அமெரிக்கன் டாலரில் தான் இந்த வியாபாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நிக்சன் விடுவித்திருந்தார் சவுதிக்கு. ஆனால் அதற்கு பிரதி விவகாரமாக அவர்கள் கேட்ட விடயம் என்ன சொன்னால், அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய பாதுகாப்பையும் இந்த பிராந்திய பாதுகாப்புக்கு நீங்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும், ஆதரவும் வழங்க வேண்டும் என்ற விடயம். இப்ப ரஷ்யாவுக்கும் ஐரோப்புக்கும் உள்ள அந்த பொருளாதார உறவு கூட யூரோவில் தான் நடக்குது. அப்ப யூரோ நாணயம் பலமாகின்றது. ஆகவே அமெரிக்காவுடைய பிரச்சனை ரஷ்யாவுடைய ரூபில் அல்ல, அல்லது சீனாவுடைய யுவான் நாணயம் மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யூரோவும் ஒரு பிரச்சனை. ஆகவே இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து பொருளாதார பிரச்சனை தான் கூடுதலாக இருக்கின்றது. இந்த இதன் அடிப்படையில் தான் அதே நேரத்தில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவுடைய ஒரு விருப்பம், ஒரு தேவை. அதனுடைய காரணங்கள் என்னன்னு சொன்னால், ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளத்தில் தான் கூடுதல் 45% எண்ணெய் இறக்குமதி ரஷ்யாவில இருந்தால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருது. அது வந்து இவருக்கு ஒரு சிக்கலா இருக்குது. ஆகவேதான் இந்த உக்ரைன் என்ற பிரச்சனையை பயன்படுத்தி ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் அந்த நிதியியல் கட்டமைப்பு இருக்கு தானே, ஸ்விஃப்ட் போன்ற இந்த நாணய பரிமாற்றங்கள் சம்பந்தமான விஷயத்தையும் வந்து ரஷ்யா பயன்படுத்த முடியாதவாறு சில தடைகளை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுல இதற்கு பிரச்சனைன்னு சொன்னால், ரஷ்யா மீது இவ்வளவு அழுத்தங்களை கொடுக்கும் போது ரஷ்யாவை சைனா காப்பாற்றி விடும் என்கின்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அமெரிக்க தரப்பில் இருந்து 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால், சைனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்க போகின்ற என்கின்ற செய்தியை வந்து அமெரிக்கா தான் அந்த வெளியில சொன்னது. என்ன சொன்னால், அமெரிக்காவுக்கு தெரியும் சீனாவை விட ரஷ்யாவிடம் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்றது, பல டெக்னாலஜி வந்து இந்த மிலிட்டரி சம்பந்தமான டெக்னாலஜியை ரஷ்யா தான் சீனாவை கொடுத்துருக்கு, ராக்கெட் சம்பந்தமான விஷயங்கள் பல விடயங்கள் அது தெரியும். ஆனால் சீனா மீது ஒரு இப்படியான ஒரு ஒரு அழுத்தத்தை முன்வைத்து சீனாவினுடைய நிலைப்பாட்டை அவர்களுடைய வாயால் வெளிக்கொண்டு ஒரு ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த நிலையில வந்து நீங்க பார்த்தால், இந்த இந்தோ பசிபிக் என்ற ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதுல ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த நாளும் சேர்ந்ததுதான் இந்த குவாட்ன்ற ஒரு ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு டயலாக், செக்யூரிட்டி டயலாக் ஒன்று சொல்வார்கள், அது உருவாக்கியிருந்தார்கள். அதுக்கு கூட ஒரு ஒரு சிக்கலான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து நல்ல உறவு நீண்ட காலமாக இருந்தாலும் கூட பொருளாதார உறவு வந்து மிக வலுவானது. இந்த கொரோனா பிரச்சனைக்கு பிறகு ஆஸ்திரேலியாவோடு சீனா முரண்பட ஆரம்பித்தது. அந்த முரண்பாடு ஏற்படும் போதுதான் அமெரிக்கா வந்து இந்த குவாட் என்ற விஷயங்களை எல்லாத்தையும் கூடுதலாக முன்னெடுக்க தோணும், அவருடைய நடவடிக்கைகள் கூடுதலாக மேலே வர தோணியது. ஆக இப்ப நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால், இந்த எல்லோரும் மாற்றம் ஒன்று கடந்த 2 நாட்கள் நடந்திருக்குன்னு சொன்னால், சீன வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவுக்கு வருகின்றார். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள அந்த எல்லை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அதே நேரத்தில் வந்து பொருளாதார கூட்டை வந்து ஒரு பிரிக்ஸுக்குள்ள அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, அந்த ஒரு 5 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க, அதனூடாக பல பொருளாதார உறவுகளை மேம்படுத்த வேண்டும், அதற்காக சீன வெளியுறவு அமைச்சர் வருகின்றார். இது வந்து இந்த இந்தோ பசிபிக், இந்த அமெரிக்கா விரும்பும் இந்த இந்தோ பசிபிக் ஆக்சிஸ்ல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகளை சீனா மிக துரிதமாக ஏற்படுத்திக்கணும். அடுத்ததான் நீங்கள் இன்னொரு பார்த்தால், தென்னாளைக்கு முதல் நடந்த ஒரு விஷயம் சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியா இந்த 74 நிக்சனோடு ஒப்பந்தம் செய்து இந்த அமெரிக்க டாலரை ஒரு உலக நாணயமாக அங்கீகரிக்க வைத்த இந்த சவுதி அரேபியா சில பிரச்சனைகள் காரணமாக அமெரிக்காவோடு முரண்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அண்மை அமெரிக்க ஜனாதிபதி தொலைபேசியில் அழைக்கும் போது கூட அந்த தொலைபேசியை அட்டன் பண்ணாமல் அதை எடுக்காமல் தவிர்த்த ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். உலகத்தில் எப்படி ஆச்சரியமான விடயம். அடுத்ததாக இந்த சவுதி அரேபியா சீன அதிபரை வந்து அழைத்திருக்கின்றனர், நீங்கள் வாருங்கள் எங்கள் நாட்டுக்கு. பல ஆய்வுகள் நடந்தது. இவரே திடீர்னா போல இந்த நேரத்தில் ஒரு உச்சி உக்ரைன்ல உள்ள ஒரு போராட்டம் நடக்கும் போது ஏன் இவரை அழைக்கின்றார். அங்கும் இந்த எண்ணெய் டாலர் தான் அது பிரச்சனையா வருது. அப்ப இவரே அழைக்கிறார்ன்ற விஷயம் நீங்க பார்க்கும்போது இவருடைய முதலீடு வருகின்றது. இப்ப யுஏஇ, ஐக்கிய அரபு குடியரசு, அதாவது துபாய், இப்படி போன்ற நாடுகள் எல்லாம் அண்மை காலமாக சீனாவோடு ஒரு பொருளாதார உறவினை வந்து அடிக்கடி போய் சென்று வருகின்றார்கள், உறவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய பிரச்சனை என்று சொன்னால், சீனாவுடைய எண்ணெய் இறக்குமதியில் முதன்மை பாத்திரம் வகிப்பது சவுதி. அப்ப இவர்கள் யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடன் வாங்குவதை குறைத்து ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக சீனா வாங்க போகின்றது என்கின்ற ஒரு ஒரு பயம் வந்து சவுதிக்கு வந்துட்டு. ஏன்னு சொன்னால், சவுதி சந்தை விலையிலதான் விற்கும், ஆனால் ரஷ்யா வந்து கழிவு விலையில விற்கும். ஆனால் இப்படியான சூழ்நிலையில வந்து அமெரிக்காவுடைய டொலருடைய அந்த அந்த மரியாதையும் அந்த நிலையும் வந்து ஒரு பாதிப்படையக்கூடிய, அதான் அவருடைய நோக்கம். ரஷ்யாவுடைய நோக்கம் அதுதான், சீனாவுடைய நோக்கம் அதுதான். இந்த அமெரிக்கா டொலரை வந்து இந்த சர்வதேச நாடைய அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே இறக்கணும், இறக்குனாத்தான் தங்களால வந்து செலவு பண்ண முடியும்னு சொல்லி, அல்லது இந்த டொலரை வச்சே இந்த சாங்ஷன் என்ற விஷயம் மூலமாக இந்த தங்கள் மீது அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த இந்த மேற்குலகால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி முறைமை இருக்கு தானே, பைனான்சியல் சிஸ்டம், இதுக்கு சமாந்தரமாக இன்னொரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும். இந்த தொடரில் தங்கியிறாத இன்னொரு சிஸ்டத்தை, இன்னொரு முறைமையை, இன்னொரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்பதால் அவருடைய தேவை. அதுக்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இப்ப சரி அவர் கூப்பிடுறாரு, அவர் ஏன் கூப்பிடுறாருன்னு சொன்னால், என்னுடைய பார்வையில வந்து இந்த சவுதியிலிருந்து ஏற்றுமதி செய்யும் எண்ணெயை, எண்ணெயுடைய அளவு குறைக்கப்பட்டு ரஷ்யாவிலிருந்து கூட பெறப்படலாம். ஏனால் இது ஒரு பெரிய அளவு, பெரிய அமௌண்ட். ஆகவே அவர் கூப்பிடுறார். சரி, அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம், நீங்க எங்கள்கிட்ட இருந்தாலும் என்ன வேண்டும் சொன்னால், அதுக்கு மாற்றீடாக நீங்க என்ன செய்ய போறீங்க சீனாவுக்கு? அதுதான் முந்தின நாள் பின்னிடம் வந்த செய்தி சொன்னால், ஒரு பகுதி பணத்தை நீங்கள் உங்களுடைய சீன நாணயத்தில் தாருங்கள், அமெரிக்க டாலர்ல தேவையில்லை. அப்ப மர கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த எண்ணெய் வியாபாரத்தில இருந்து கிட்டத்தட்ட எண்ணெய் உலக எண்ணெய் வியாபாரத்துல 80% வியாபாரம் அமெரிக்க டாலருக்குள்ள நடக்குது. அதுலயும் சைனா ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் நேஷன், அது பெருமளவு எண்ணெய இறக்குமதி செய்யற நாடு. அது தன்னுடைய எண்ணெய் வர்த்தகத்தை தன்னுடைய சொந்த நாணயத்தில் செய்தால் அமெருக்காவுடைய டாலர் நாணயத்தை பெறுமதி விழும் கீழே.
சரி, எரிபொருள் என்று பார்க்கிற போது ஆஸ்திரேலியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் மிகவும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் போருக்கும் ஆஸ்திரேலியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறுவதற்கும் என்ன தொடர்பு? அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
ரஷ்யாவுடைய எண்ணெய் இறக்குமதியில் ஆஸ்திரேலியா தங்கியது காட்டிக்கும். இதுல என்ன பிரச்சனை சொன்னால், எண்ணெய் சந்தை, இந்த எண்ணெய் சந்தையில வந்து விலை ஏறினால் இதே சந்தையில தான் ஆஸ்திரேலியாவும் எண்ணெய் வேண்டும். இந்த இதே விலை தான் உபயோகித்து தீர்மானிக்கிற இந்த விஷயங்கள் தானே அவுட்புட்டை குறைக்கிற விஷயங்கள். இது வந்து எண்ணெய் சந்தையில வந்து விலையை ஏற்றும் இறக்கும். அண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா 136 தொட்டது, 2-3 நாளைக்கு முதல் வந்து 96 கீழே வந்தது, $96 ஒரு பேரல் கீழே வந்தது. மறுபடியும் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இல்லை. அப்படின்னு சொன்னா திரும்பவும் கூடுது, திரும்பவும் கூடி இப்ப 100 மேல வந்துட்டு இந்த விலை கொடுத்து தான் ஆஸ்திரேலியாவும் எண்ணெய் வேண்டும் சந்தையில. அது சவுதிட்ட இருந்து வேணாலும் சரி, அல்லது ஓமான்ல வேணாலும் சரி, கத்தார்ல வேணாலும் சரி, விலை இதே விலைதான். ரஷ்யாட்ட இருந்து வேண்டும் போதுதான் அவர் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்பார். ஏன்னா அவர் அவரை மேற்குலகம் பெரிய அளவுல தடவிச்சிருக்கு, அவருக்கு பணம் வேணும். அப்ப அவர் என்ன செய்வார்னா, தனக்கு நெருக்கமான நட்பு நாள் சீனாவுக்கு இந்தியாவுக்கு கழிவு விலையில வந்து அவர் என்ன கொடுப்பார், கள்ளச்சந்தைன்னு சொல்லுவார்கள். அதனால இவர் அந்த WTOக்குள்ள எல்லாரும் இருக்கிறபடியா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறபடியா கொஞ்சம் கவனமா இருப்பேன் இந்த விஷயத்துல. ஆகவே இந்த இது என்ன செய்ய முடியும் சொன்னால், இந்த எண்ணெய் விலையேற்றம் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய நுகர்வோரை தான் பாதிக்கும். பொருட்கண்ட விலை ஏறும், ஒரு தொழிற்சாலை இயங்குறதுக்கு எண்ணெய் வேணும், எண்ணெய் விலை ஏறும்போது உற்பத்தி செய்யற பொருள் விலையும் ஏறும் மேல. அப்ப அந்த பொருளை விலை ஏறும்போது அந்த பொருளை யார் காசு கொடுத்து வேண்டது? மக்களான் பண்றது. அப்போ மக்கள் கூட வேண்டைக்குள்ள வந்தா மக்களோட வாங்கு திறன் குறையும். இப்ப வந்து பணவீக்கம் வந்து கூடிக்கொண்டிருக்கும், வேற வழி இல்லை. அப்ப இப்படியான சூழ்நிலை வந்து ஒரு எண்ணெய் விலையேற்றம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா பொருளாதாரத்தையும் பாதிக்கும், படுமோசமாக பாதிக்கும். இது நாங்கள் ஏதோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில எங்களை சம்பந்தம் இல்லாத இடத்துல ஓடுற யுத்தம் நடக்குன்னு பார்க்க முடியாது. அது எங்க நடந்தாலும் வந்து 800 கோடியில வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கும். என்றால் இது எண்ணெயாலான உலகம்.
இதேவேளை ரஷ்ய யுக்ரைன் விவகாரம் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் அல்லது நீண்ட கால போக்கில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்த உங்கள் பார்வை என்ன?
இது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய வங்கி இருக்கானே, அதனுடைய வட்டி வீதம் வந்து மைனஸ்ல இருக்கு. இவர்கள் வந்து இன்னும் அந்த இந்த மரியோ டிராகி ஆளுநராக இருக்கும் போது, மத்திய வங்கியின் தலைவராக இருந்த போது, ஏராளமான இந்த போன் பர்ச்சேஸ் சொல்லப்படும் இந்த கடன் பொறிகளை, இந்த பெரிய கோஆபரேட்டிவ்கள் அரசாங்கங்களுடைய கடன் பொறிகளை வாங்குபொரு ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அது ஓரளவு சாதகமாக வரும் நிலையைத்தான் இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது. அதுக்கு பிறகு இந்த படுமோசமாக இந்த யுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுத்த ரீதியால அந்த சந்தை போட்டிகள் குறைந்து கொண்டு போகின்றது. ஆகவே இதுல இவர்கள் ஒரு மோசமான பாதிப்பை தான் எல்லா தரப்பும் ஏற்படுத்தும். அதே நேரத்துல வந்து அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதாரம் வந்து பெரிய அளவுல வளரும் என்கின்ற விடயத்தை உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னால், பணவீக்கம் கூட தான் இருக்கு. அவர்கள் தங்களுடைய வட்டி வீதத்தை ஏற்றுகின்றார்கள். இந்த வருடத்துக்கு இடையில 3-4 வாரம் உயர்த்த போகின்றார்கள் என்ற செய்தியும் வருகின்றது. ஆகவே அமெரிக்காவும் இந்த யுத்தத்தால வந்து படுமோசமாக பாதிக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில வந்து இந்த அடுத்த கலமுறையை அமெரிக்கா தைவானில் திறந்தால் பிரச்சனை இன்னும் மிக மோசமா வேர்ஸ் ஆகும். அதுல பாதாளத்துல பொருளாதாரம் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒன்றும் கேட்கவில்லை. அந்த டூ சைனா பாலிசி என்ற விஷயத்துல வந்து இவரோட சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தைவானை முற்றுமுழுதாக அங்கீகரிப்பார்னு சொன்னால் நிச்சயமாக தைவான் மீது சீனா படையெடுக்கும். அது தெரிஞ்சுதான் ஏற்கனவே தைவானுக்கு தங்களுடைய இராணுவ தளவாடங்களை ஆஸ்திரேலியா அமெரிக்கா அனுப்பி கொண்டிருந்தது. அது அந்த பிராந்தியத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தாது. அந்த மோதல் வந்து இந்த மோதலை விட படுமோசமா இருக்கும், மிக பயங்கரமா இருக்கும். அது வந்து என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த தென்சீன கடல் அந்த மோதல் ஏற்படும் சொன்னால் அது ஆஸ்திரேலியாவையும் பாதிக்கும், ஜப்பானையும் பாதிக்கும், தென்கொரியாவையும் பாதிக்கும். அதாவது இந்த ஆசியாவில் இருக்கும் அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பொருளாதார நண்பர்கள் இருக்கிறது தானே இந்த ஜப்பானும் தென்கொரியாவும். இந்த ரெண்டையும் ரெண்டருடைய பொருளாதாரத்தையும் வந்து முடக்கும், முடக்கினால் அது அமெரிக்காவையும் பாதிக்கும். கண்டேஜியஸ் இஃபெக்ட் சொல்லுவாங்க, ஒன்று தட்டினா மற்ற எல்லாம் படபடபடன்னு விளக்கு வாங்கிடும். அப்ப இது ஒரு மோசமான சூழ்நிலையை ஒரு உருவாக்கக்கூடிய இது எல்லாமே அமெரிக்க நாணயத்தை மையப்படுத்தித்தான் இந்த பொருளாதார இந்த உலக அச்சே சுழண்டு கொண்டிருக்கிறது.
மிக்க நன்றி இதே சந்திரன் அவர்களே. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.